اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. اللهم صل وسلم وزد وبارك على الرحمة المهداة والنعمة المزداة نبينا وحبيبنا وقرة أعيننا محمد أشرف الأنبياء وخاتم النبيين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، فرمتيالا يهي ريوا فروتكتا إلا يدفع بالا الله سبحانه وتعالى بي مدكا فورتكه الهندين அல்லாஹு தஆலா தனித்தவன், இணை துணையற்றவன், பரிசுத்தமானவன், வணங்கி வழிபடுவதற்கு தகுதியான வணக்கத்துக்கு பாத்திரமானவன் அவனன்றி வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகின்றேன். அவனின் இறுதி தூதர் எங்கள் தலைவர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர் தம் அன்புக்குரிய குடும்பத்தவர்கள், அவர்களின் அன்பு தோழர்கள், அவர்களின் உயர் வழியை பின்பற்றி ஒழுகியவர்கள், பின்பற்றி ஒழுகிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பின்பற்றி ஒழுகக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி வாழும்படி முதல் என்னையும் அடுத்து உங்களையும் அன்பொழுக கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹுடைய முபாரக்கான இந்த வீட்டிலே அவனின் ஒரு இபாதத்திலே நாம் எல்லோரும் அல்லாஹுடைய பெரும் கருமை கற்கிருகையினால் ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டிருப்பது போல், மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவனபதியிலே அல்லாஹு தஆலாவின் பெரும் கிருபையினால் ஒன்று சேர்த்து வைக்கப்படுவோமாக. அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கடந்த சில வாரங்களாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராகவில் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி நாம் எல்லோரும் படித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். ரஜபு மாதம் வரும் போதெல்லாம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜ், அவர்களுடைய இரா பயணம், அல்லாஹு தஆலாவை அவர்கள் சந்தித்து விட்டு வந்த பயணம் பற்றி நினைவு கூறுவது நமக்கெல்லாம் வளமை. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த இந்த அந்தஸ்தும் உயர் மரியாதையும், அவர்களுடைய சகோதரர்களாகிய எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படவும் இல்லை. அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளில் வேறு எவருக்கும் கொடுக்கவும் இல்லை. உயர்ந்த ஒரு மரியாதை அவனுடைய படைப்புகளில் அவர்களுக்கு மட்டுமே அவன் அந்த மரியாதையை கொடுத்து கண்ணியப்படுத்தினான். இந்த சம்பவம் பற்றி எல்லாம் நாம் படித்தோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயர் மரியாதையை பெற்றதற்கு பின்னணியில் சில ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத பல இன்னல்கள், கொடுமைகள், கொடூரங்கள், அவற்றுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை ஏற்படுத்தியதாகவும் ஒரு கருத்து இமாம்கள் சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு கடமையாக்க நினைத்த ஐவேளை தொழுகையை அல்லாஹு தஆலா அந்த பயணத்தின் போது கொடுத்த போதிலும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 5 ஆண்டுகளாக தொடர்ந்தேச்சியாக சந்தித்து வந்த எதிர்ப்புகளும் கடுமையான கொடூரங்களும் அவலங்களுக்கும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்ட போதுதான் அல்லாஹு தஆலா இதனை நடத்தி வைத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நுபுவத்தின் 7ஆம் ஆண்டு துவக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தோடு சேர்த்து ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது. மக்காவிலே அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஏகத்துவ கொள்கையை சொல்ல ஆரம்பித்து சுமார் 6 ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. இந்த நிலையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ச்சியடைந்து வரக்கூடிய அவர்கள் ஏகத்துவ பணிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியை சகித்துக் கொள்ளக்கூடிய முடியாத குறைசி முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்று முடித்து விடுவதற்கு ஒரு முடிவை எடுத்துக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் இந்த முடிவை கேள்விப்பட்ட போது அவர்களுடைய குடும்பத்தினர் முஸ்லிம்களும் தான் முஸ்லிம் அல்லாதவர்களும் தான் அபூ தாலிப் உட்பட எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவை எடுத்தார்கள். நாம் நமது பிள்ளையை நமது குடும்ப அங்கத்தவரை பாதுகாக்க வேண்டும். இந்த முடிவை சகித்துக் கொள்ளாத போதுதான் நபி அவர்களுடைய குடும்பத்தை சமூகத்திலிருந்து ஒதுக்கும் ஒரு முடிவை குறைசி முஷ்ரிக்குகள் அங்கெடுத்தார்கள். முஹர்ரம் மாதம் நுபுவத்தின் ஆரம்பத்தில் 7ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் துவங்கிய அந்த சமூக ஒதுக்குதல் 3 ஆண்டுகள் அது தொடர்ந்தது. அந்த ஒதுக்குதல் சாதாரணமானதல்ல. நபி அவர்களுடைய குடும்பமாகிய பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இந்த குடும்பத்தோடு சமூகத்திலே எவரும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது, கதைக்கவும் கூடாது, அமரவும் கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யவும் கூடாது, திருமண உறவுகள் வைத்துக் கொள்ளவும் கூடாது என்று ஒரு கடுமையான கட்டளையிலிருந்து சாபத்துல்லாஹ்விலே தொங்க வைத்தார்கள். முஹம்மதை நம்மிடம் கொள்ளுவதற்கு ஒப்படைத்தால் நாம் இந்த சமூக ஒதுக்குதலை விட்டுவிடுவோம் என்பதும் அந்த கட்டளையிலே எழுதப்பட்டிருந்தது. சுமார் 3 ஆண்டுகள் நபி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மிகவுமே கஷ்டப்பட்டார்கள். தம்முடைய பணத்தை கொடுத்து இவர்களிடத்திலும் எதுவும் வாங்க முடியாது, எவரும் தமக்கு எதுவும் தரமாட்டார்கள். இரகசியமாக அவ்வப்போது எவரும் உதவி கிடைக்கக்கூடியவற்றை தவிர எந்த அளவுக்கு அவர்களுக்கு சமூகத்திலே ஒதுக்குதல் நடந்து அவர்கள் கஷ்டப்பட்டார்கள் என்றால் இலைகளை உண்ணும் அளவுக்கு, தோல்களை பசியின் போது உண்ணுகிற அளவுக்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இப்படி மிகவும் கடுமையான ஒரு கொடுமையை அவர்கள் சந்தித்தார்கள். 3 ஆண்டுகள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே, அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்பது அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர் வாழ்ந்த இடம். சஃபா மர்வாவுக்கு பின்னே இருக்கக்கூடிய பகுதிகள் அது அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்றுதான் அழைக்கப்படும். நபி அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சொந்தமான இடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது, வளர்ந்தது, பிறகு கல்யாணம் முடித்த பின் அவர்களுடைய வீடு அமைந்திருந்தது எல்லாம் அந்த இடம்தான். மக்கா முக்கர்ரமா லைப்ரரி இருக்கிறது, நூலகம் இருக்கிறது, அது நபி அவர்கள் திரும்ப வாழ்ந்து வந்த அவர்களுடைய இடமாக இருந்தது, இல்லிடமாக இருந்தது, அவருடைய வீடாக இருந்தது. இந்த பகுதிகள் அபூ தாலிப் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். இந்த அபூ குபைஸ் மலை ஒரு பக்கத்திலே இருக்கும், போனவர்களுக்கு தெரியும், மறுபக்கத்திலே திறந்த வெளி ஒன்று இருக்கும். அபூ குபைஸ் மலையில்தான் என்று மன்னர் மாளிகைகள் இருக்கும். அந்த அபூ குபைஸ் மலையை ஒரு பகுதியை உடைத்துத்தான் அந்த மாளிகைகள் அமைந்திருக்கின்றன. அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வெளிதான் அபூ தாலிப் பள்ளத்தாக்கு. இந்த இடத்தில் தான் நபி அவர்களுடைய குடும்பம் 3 ஆண்டுகள் கஷ்டப்பட்டது. அல்லாஹு தஆலாவுடைய உதவியினால் குறைசி முஷ்ரிக்களிலேயே சில பேர் இந்த துயரத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் அவர்களே முன்வந்து இந்த ஏற்பாட்டை காபத்துல்லாஹ்விலிருந்து எடுத்து இவர்களோடு உறவை வைத்துக் கொள்வோம் என்ற முடிவு கொண்டார்கள். இந்த 3 ஆண்டுகள் நீங்கி நுபுவத்தின் 10வது ஆண்டுக்கு வந்துவிட்ட பிறகு இந்த கஷ்டம் இல்லாமல் போய்விட்டது என்று இருக்கும் போது சுமார் 6 மாதங்களிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்றும் ஒரு துன்பம் வந்தது. இவ்வளவு நாளாக தனக்கு தன்னுடைய சிறு வயது 8 வயதில் இருந்து தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னை சிறுபிராயத்திலிருந்து வளர்த்து குடும்பத்தில் ஒரு சொந்த பிள்ளையாக பார்த்து தனக்கு திருமணமாகி அதற்கு பிறகு இன்று நான் ஒரு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய கலிமா இதனை சொல்லுகிற காலத்தில் எனக்கு வரக்கூடிய அத்தனை எதிர்ப்புகளையும் சமாளித்து குறைசி முஷ்ரிக்குகளை தான் ஒரு இஸ்லாத்தில் இல்லாத நிலையிலும் இருந்து கொண்டு சமாளித்து வைத்துக் கொண்டிருந்த அபூ தாலிபுடைய மரணம். அவர்கள் ரஜபு மாதத்திலே வஃபாத் ஆகி போனார்கள். நுபுவத்தின் 10வது ஆண்டு அது. ஏழு எட்டு ஒன்பது ஆண்டுகள் இப்படி சமூக புறக்கணிப்பு, பத்தாவது ஆண்டிலே அவர்களுக்கு இப்படி தனக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த மனிதர் வஃபாத்தானது. அபூ தாலிபுடைய வஃபாத் என்பது வெறும் அபூ தாலிபுடைய வஃபாத்தாக இருக்கவில்லை. நபி அவர்களுக்கு தன்னுடைய சொந்த தந்தையை இழந்தது போல தன்னுடைய குடும்பத்துக்குள் ஒருவர் என்பதை விட தன்னுடைய வீட்டுக்குள் இருந்த ஒருவருடைய ஒரு ஜனாசாவாக அவர்களுக்கு இருந்தது. ஏனென்றால் அவர்களும் அவர்களுடைய மனைவியும் ஃபாத்திமா பின் காசித் ரலியல்லாஹு அன்ஹாவும் சேர்ந்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எட்டு வயதிலிருந்து வளர்த்து ஆளாக்கினார்கள். அவர்களுடைய மனைவி இருக்கிறார்கள் ஃபாத்திமா பின் காசித் ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நேரத்திலே தன்னை சிறுவயது முதல் இன்று வரைக்கும் பாதுகாப்பாக வைத்து வளர்த்த மனிதனுடைய வஃபாத் அவர்களுக்கு ஒரு பேரிடியாக இருந்தது. அவர்களுடைய மனைவியும் கூட தனக்கு உதவியாக இருந்து தன்னுடைய தாய்க்கு பின் ஒரு தாயாக இருந்து தனக்கு செய்த அத்தனையையும் அவர்கள் நினைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் வஃபாத்தாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போன பிறகுதான் அங்கே வைத்துத்தான் ஃபாத்திமா பின்த் காசித் ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானார்கள். இருந்தாலும் தன்னை வளர்த்து சொந்த பிள்ளையை போல் பாதுகாத்த ஒரு வீட்டுக்குள்ளே நடந்த ஜனாசாவா அவர்கள் பார்த்தார்கள். ஃபாத்திமா பின் காசித் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்தின் பிறகும் கூட ஜனாசா இருக்கிறது. அதனை பார்க்க போன நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்வானா, ஹையா உம்மி, என் தாயே என்றுதான் அழைத்தார்கள் நபி அவர்கள். தன்னுடைய தந்தையின் சகோதரர் அபூ தாலிபின் மனைவியை பார்த்து தன்னுடைய தாய் என்று தான் சொன்னார்கள். என்னுடைய குந்தி உம்மி பஅத உம்மி, என் தாய்க்கு பிறகு என்னுடைய தாயாக நீங்கள் இருந்தீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அந்த குடும்பத்தில் வீட்டுக்குள் ஒருவராக இருந்து வளர்ந்ததனால் அந்த உணர்வுகள் அவர்களை மிகவும் பாதிப்பு ஏற்படுத்தின. அபூ தாலிபுடைய வஃபாத் முடிந்து சுமார் இரண்டு மாதங்கள் கழிந்திருக்கும் ரமபான் மாதம் வந்தது. தன்னுடைய உற்ற துணையாக இருந்த இருபத்தைந்து ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கையில் இணைந்திருந்த பத்து ஆண்டுகள் பித்திய பத்து ஆண்டுகள் ஏகத்துவ பணியில் ஆரம்பம் முதல் முதல் நாள் தொடக்கம் தனக்கு உதவியாக இருந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் வஃபாத்தாகி போனார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு உயிராக நேசித்திருந்தார்கள். நபி அவர்களை சொல்வார்கள், அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு இன்னும் ஹதீஜாவின் காதல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு அவர்களுடைய காதலை எனக்கு வழங்கியிருந்தான், அவர்களை நான் மிகவும் நேசித்தேன் என்று சொல்லும் அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசித்திருந்த அருமை மனைவி. அவர்களுக்கு முதல் நாள் வஹியின் முதல் நாள் அன்று தொடக்கம் அவர்களுக்கு ஏற்பட்ட பதற்றம், முதல் அனுபவத்தில் ஏற்பட்ட அச்சம், இதன் போதெல்லாம் பொறுமையோடும் நிதானத்தோடும் முதிர்ச்சியோடும் நடந்து கொண்ட பெண்மணி அவர்கள். ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறந்த புத்திசாலி, ஒரு நல்ல விவேகி, சீச்சன்யம் மிக்கவர்கள், எதையும் நிதானமாக யோசிக்கக்கூடியவர்கள், எல்லாவற்றையும் எப்பொழுதும் ஒரு புத்திசாலித்தனமாகவும் விவேகத்தோடும் புத்திசாதுரியமாகவும் அணுகக்கூடியவர்களாக இருந்ததனால் கணவனுடைய இந்த மாறுபட்ட நிலையை, வித்தியாசமான நிலையை சொல்லி அவர்கள் நிலை குறைந்து போகவில்லை. அவர்கள் தன்னுடைய கணவனுக்காக வேண்டி அடுத்த கட்டம் என்ன நடக்க வேண்டுமோ அதனை செய்கிற அளவுக்கு ஒரு விவேகத்தோடும் நிதானத்தோடும் முதிர்ச்சியோடும் நடந்து கொண்ட ஒரு பெண்மணி. அந்த வகையின் முதல் நாள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுமார் ஒரு பத்தாண்டுகள் அவர்களுக்கு உதவியாக இருந்த அந்த பெண்மணியும் வஃபாத்தாகி போனது. இது எல்லாம் அவர்களுக்கு தொடர்ந்து நடக்கும் போது அவர்களுக்கு கவலைக்கு மேல் கவலை. இது முடிய அவர்கள் மக்காவின் நிலை இப்படி இருக்கிறது, தொடர்ந்து நமக்கு எதிர்ப்பும், நம்முடைய தௌஹீத் பிரச்சாரத்துக்கு தொடர்ந்து அவமானமும் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சற்று மக்காவை விட்டு வெளியே போய் பார்ப்போமே என்று முடிவு செய்து தாயிபுக்கு போனார்கள். அது நுபுவத்தின் பத்தாம் ஆண்டு சவ்வால் மாதத்திலே அவர்கள் மேற்கொண்ட பயணம். தாயிபுக்கு போனது அவர்கள் எதிர்பார்த்து போனது போல் எதுவும் நடக்கவில்லை. மக்காவை விடவும் கொடூரமான எதிர்ப்பு அங்கே அவர்களுக்கு காத்திருந்தது. அது உங்களுக்கு தெரியும், அவர்கள் அங்கிருந்தவர்களினால் மிகவும் அசிங்கமான முறையிலே திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இம்சை, வகை, இன்னல், அவர்கள் மேனியிலிருந்து வழிந்தோடி இரத்தம் அவர்களுடைய பாதரட்சைகளை நனைக்கும் அளவுக்கு, அவர்களுடைய தலையிலே காயம் ஏற்படுத்தப்படும் அளவுக்கு அங்கிருந்த மக்கள் அவர்களை பகிடியும் செய்து, கூடவே பகிடியும் செய்து அவர்களை ஒரு 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 மடையன் போல் அவர்கள் பார்த்து இப்படியான வேலைகளை செய்து அனுப்பிய போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வருத்தப்பட்டார்கள். தாய்க்கு பயணம் வெற்றியளிக்கவில்லை, திரும்பி வருகிறார்கள். வரும் வழியிலே அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த காயங்கள், சிராய்ப்புகள், எல்லாவற்றுக்கும் மேலாக ஏற்பட்டிருந்த மன தாக்கம் வலி, இந்த ரணங்களும் வலிகளும் அவர்கள் அப்படியே ஒரு 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 முஸ்ரிக்குடைய தோட்டம் என்றும் பார்க்காமல் ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் நுழைந்தார்கள். ரபியா உத்துபா என்ற இரு சகோதரர்களுடைய தோட்டம், பேரிச்சம் பல தோட்டம், அதை சிராட்சியும் இருந்தது. அவர்கள் போய் நுழைந்தார்கள். அங்கே இருந்த அந்த ரெண்டு பேரும் தங்களுடைய வேலை காரணம் சொல்லி அவர்களுக்கு சிராட்சி பழங்களை கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குடும்ப உணர்வு அவர்களை உறுத்தியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்திலே பணிவிடை செய்தான் அங்கே வேலையாளராக இருந்த அப்தாஸ் என்ற ஒரு பணியால். அப்தாஸ் அவர் கிறிஸ்தவனாக இருந்ததனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்பதை அந்த நேரத்திலே தெரிந்து கொண்டார். மீனவா என்ற பிரதேசத்திலே இருந்து அவர் வந்து தாயிப்பிலே வேலை செய்து கொண்டிருந்தவர். நபி அவர்களோடு தெரிந்து அவர்களும் ஒரு நபி என்பதை தெரிந்து கொண்ட போது நபி அவர்களை அவர் முத்தமிட்டார். இந்த ரெண்டு பேருடைய தோட்டத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறுகிறார்கள். அப்தாஸ் பள்ளிவாசல் அங்கு இருக்கிறது, மஸ்ஜித் அப்தாஸ். அது இரண்டு பேருடைய தோட்டமும் அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்தாஸ் பள்ளி அவருடைய நினைவாக கட்டப்பட்ட ஒரு சிறிய மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறி வருகிறார்கள். அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பிற்பட்ட காலத்திலே கேட்டார்கள், உஹுத் தினத்தை விட உங்களுக்கு ஒரு கஷ்டமான தினம் ஏற்பட்டிருக்குமா? என்றால் நபி அவர்களுக்கு உஹுத் போரில் ஏற்பட்ட காயங்கள் வேறு எந்த ஒரு போரிலும் கிடைக்கவில்லை, ஏற்படவில்லை. அவர்களின் உதடு, பல், நெற்றி, தோல், கன்னம் இது எல்லாவற்றிலும் காயம் ஏற்பட்டது. இந்த காயங்கள் ஏற்படுத்திய வலிகள் இவற்றை விட கொடூரமான பாதிப்பு, கடுமையான தினம் உங்களுக்கு எப்பொழுதும் ஏற்பட்டது உண்டா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாய்க்குரிய தினம் என்று சொன்னார்கள். உம்முடைய கூட்டத்தில் இருந்து எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைத்தது, ஆனால் இதைவிட நான் கஷ்டப்பட்டதும் சந்தித்ததும் துன்பங்கள் துயரங்கள் தாய் என்று சொல்லிவிட்டு நடந்ததை சொன்னார்கள். நான் மயக்கமுற்ற நிலையில் தான் திரும்பி வந்தேன். தாய்ப்பிலிருந்து நான் அந்த அடிகளை வாங்கிக் கொண்டு வரும்போது நான் மயக்கமுற்ற நிலையில் தான் திரும்பி வந்தேன். பர்வு சாலி என்ற இடம் வந்து தான் எனக்கு மயக்கம் தெரிவித்தது. நிழல் ஒன்று பார்த்தேன். அந்த நேரத்தில் அந்த நிழலுக்குள்ளே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். கர்னு சாலிப் என்ற இடம் தான் கர்னுல் மனாசில் என்று சொல்லுவோம். ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்களுக்கு, ஒம்ராவுக்கு போகக்கூடியவர்களுக்கு மீட்னா தோன்றது. தாயிப்பின் ஊடாக வரக்கூடியவர்கள், நஜித் பிரதேசத்தின் ஊடாக வரக்கூடியவர்கள் அதற்கிடையே இஹ்ராம் செய்வார்கள். கர்னுல் மனாசில் அல்லது கர்னு சாலிப் என்று இரு பெயர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். நான் வந்து வந்து அந்த இடத்தில் தான் எனக்கு மயக்கம் தெரிந்தது. பார்த்தேன், ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். என்னை பேசிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மலைகளுக்கு பொறுப்பான மலக்கியனோடு அனுப்பியிருக்கிறார். மலைகளுக்கு பொறுப்பான மலக்கியனோடு பேசினார். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். அபு குபைஸ் குஐஸ்யான் என்ற இரண்டு மதிகளையும் எடுத்து இந்த தாய் மக்கள் மீது நான் புரட்டி அவர்களை அழைத்துவிட நீங்கள் கட்டளையிட்டால் நாடினால் நான் செய்வேன் என்று அந்த நேரத்தில் நான் சொன்னேன். இவர்களுடைய சந்ததிகளிலிருந்து அல்லாஹுவை தூய்மைப்படுத்தக்கூடிய, தௌஹீத் செய்யக்கூடியவர்களை அல்லாஹாலா வெளிப்படுத்துவார் என்று நான் சொல்லி முடித்துக் கொண்டேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய கேள்விக்கு பதில் சொன்னார்கள். இப்படி அன்பு சகோதரர்களே, தொடர்ந்து இன்னல்களும் கொடுமைகளும் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனியையும் உள்ளத்தையும் மிகவும் கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த ஒரு தொடர் வருடங்களில்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னிடத்திலே அவர்களை அழைத்து இந்த உயர் மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுத்து அவர்களின் உயரத்தை உயர்த்தி வைத்தார். அதான் இஸ்ரா மிஅராஜ் பயணமாக நாம் படித்து வருகிறோம். அன்பு சகோதரர்களே, இஸ்ரா மிஅராஜ் சம்பவத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் எந்த பின்னணியில் அல்லாஹ்வுத்தால அதை நடத்தினான் என்பதை படித்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இதை சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எதிர்த்துவ பிரச்சாரத்திலே அல்லாஹுவை ஒரே இலாகாக சொல்லி தன்னை இறுதி தூதராக அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த பிரச்சாரத்திலே நுபுவத்தின் 7ஆம் ஆண்டில் இருந்து அவர்களுக்கு தொடர்ந்த சொல்லனா கஷ்டங்கள், துயரங்கள், அவமானங்களை எல்லாம் அல்லாஹால மாற்றி அவர்களுக்கு இதயத்துக்கு ஆறுதலையும் மனதுக்கு ஒரு தேற்றத்தையும் கொடுத்து ஏற்பட்ட அவலங்களுக்கு ஒரு சன்மானமாக இவற்றையும் தொழுகையையும் கொடுத்து அல்லாஹால அனுப்பி வைத்தான். சுவர்க்கம் நரகத்தை எல்லாம் காட்டி சிதரத்தில் முன்தகா என்ற 7வது வானத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு அப்பால் தன்னிடத்திலே கூப்பிட்டெடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கூட அந்த இடத்துக்கு அப்பால் போக முடியாது என்று சில இமாம்கள் சொல்வார்கள். எவரும் அந்த சிதரத்துல் முன்தஹாவுக்கு அப்பாற்பட்ட இடத்துக்கு போனது கிடையாது. அதுக்கு அப்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அல்லாஹ்வோடு ஒன்றித்து இருந்துவிட்டு வந்தார்கள் என்று ஹபீபும் வ மஹ்பூபும் வ மா தம்மா தாலிது, அந்த சந்திப்பிலே சாதலிப்பவரும் சாதலிக்கப்படுபவரும் மட்டும்தான் இருந்தார்கள், மூன்றாவது ஒருவர் அந்த இடத்திலே அந்த சந்திப்பின் போது இருக்கவில்லை என்று சொல்வது போல அல்லாஹ்வும் அவனின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே இருந்த அந்த சந்திப்பு அல்லாஹால அவர்களுக்கு கொடுத்த உயர் மரியாதை. இந்த பின்புலத்தில் தான் அல்லாஹால அந்த உயர்ந்த அந்தத்தை கொடுத்தான், மரியாதையை கொடுத்தான். இந்த விஷயத்தை நாம் இந்த இஸ்ரா மிஅராஜை படிக்கக்கூடிய காலத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லித் தந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது உயிரிலும் மேலான அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவின் ஒரு பகுதியான இஸ்ரா மிஅராஜை படித்திருக்கக்கூடிய நம்மவருக்கு அதுக்கு முன் அவர்களுக்கு இப்படியான தொடர்ச்சியாக நடைபெற்ற இன்னல்கள் கொடுமைகளையும் நாம் படித்துக் கொண்டது போல நாம் இந்த கட்டங்களில் எல்லாம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு உயிராக நினைத்து அவர்கள் மீது நமது அன்பை கூட்டிக் கொள்வதற்கு அல்லாஹால நம் அனைவருக்கும் தௌஃபீக் தருவானாக. நபி அவர்களுடைய இஸ்ரா மிஅராஜின் போது நமக்கு அன்பு பரிசாக கிடைத்த தொழுகையை தவறாது ஒவ்வொரு தொழுகையையும் இஜமாஅத்தோடு மஸ்ஜிதிலே நிறைவேற்றிக் கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹால நமக்கு தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி நினைத்து அவர்கள் மீது நமக்குள்ள அன்பை புதுப்பித்து வலுப்படுத்திக் கொள்ளும் பாக்கியத்தை தந்து கொண்டிருப்பானாக. யா அல்லாஹ், அவர்கள் உனக்குள்ள அவருடைய தீனுக்காக வேண்டி செய்த அத்தனை தியாகங்களையும் நீ ஏற்று அவர்களுக்குரிய அத்தனை மரியாதையும் நீ கொடுத்தது போல் மறுமையிலும் யா அல்லாஹ் அவர்களுக்குரிய அத்தனை மரியாதையும் கொடுத்து அதன் கீழ் நமக்கும் உயர்ந்த மரியாதை அவருடைய உம்மத்தின் நிறைந்த வகையிலே தந்தருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.